ඊළඟට හොනරබල් ලච්චම් මහරිස් you have 28 minutes.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. සභකේ තලමේ தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று பாலஸ்தீன நாட்டில் நடைபெறுகின்ற யுத்தம் சம்பந்தமாக இந்த சபை இன்று விவாதித்துக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் நாங்கள் இங்கு இந்த சபையில் விவாதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பாலஸ்தீன நாட்டின் காசா ரஃபா பகுதியில் இன்று பல லட்சக்கணக்கான மக்களை இஸ்ரேல் ராணுவம் சுற்றி வளைத்து அவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த கொடூர பாதக செயலை இந்த பாராளுமன்றம் கண்டிக்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் கண்டிக்க வேண்டும் என்பதற்காக இன்று இந்த ஒத்திவைப்பு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாலஸ்தீன வரலாறு என்கின்ற பொழுது அது உலக வரைபடத்தில் ஒரு தனி ராஜ்யமாக ஒரு தனி நாடாக இருந்த ஒரு தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பொழுது ஜெர்மனியின் ஹிட்லர் அந்த நாட்டில் வாழ்ந்த யூத மக்களை கொன்று குவித்த பொழுது உலகம் பரிதாபப்பட்டு அந்த யூத மக்களை கப்பல் கப்பலாக ஏற்றி பாலஸ்தீன மண்ணில் இறக்கி அன்று அகதிகளாக வந்த யூத மக்களை அந்த இஸ்லாமிய முஸ்லிம் மக்கள் இஸ்லாத்தின் பார்வையில் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்று இடத்தை கொடுத்திருந்தார்கள். ஆனால் அது மகாபாரதத்தில் வருகின்ற சகுனியுடைய ஒரு சகுனி ஆட்டம் போன்று அன்றைய மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக வின்ஸ்டன் சேர்ச்சில் தலைமையிலான பிரித்தானிய அரசு, அதேபோன்று அமெரிக்க மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யமான உரோமானிய பேரரசை உதுமானிய பேரரசை 1921 வீழ்த்தி அதன் பின்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தை ஒரு அமைதியற்ற பிரதேசமாக, ஒரு யுத்த களமாக, மனிதர்களை கொலை செய்கின்ற பதை முகாமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மிகவும் திட்டமிட்ட அடிப்படையில் அன்று அந்த யூத மக்களை அந்த பிராந்தியத்தில் குடியமர்த்தினார்கள். இங்கிருக்கின்ற நியாயமாக சிந்திக்கின்றவர்களுக்கு சிம்பிளாக விளங்கும், ஜெர்மனிக்கு பக்கத்தில் பிரித்தானியா இருக்கின்றது, பிரான்ஸ் இருக்கின்றது, சுவிட்சர்லாந்து இருக்கின்றது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கனடா பல லட்சம் சதுர மைல் நிலத்தை கொண்டிருக்கின்றது, அமெரிக்கா இருக்கின்றது. அந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த மக்களை அனுப்பி குடியமர்த்தாமல் எங்கே இருக்கின்ற தூர பிரதேசமாக இருந்த பாலஸ்தீனத்தில் இவர்களை குடியேற்றியதன் நோக்கம் குறிப்பாக கலாச்சார ரீதியாக மத ரீதியாக ஒன்றிணைந்து இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளில் இந்த யூத மக்களை அன்று குடியமர்த்த அவர்கள் விளையவில்லை. என்ன காரணம் என்றால், மிக தெளிவாக இன்று விளங்குகின்றது, இந்த காசாவில் நடக்கின்ற மனித படுகொலைகளை பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக விளங்குகின்றது, இஸ்லாமிய நாடுகளை இஸ்லாமிகளை மக்களை கொன்று குவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெரும் ஒரு சதி வலையினை இந்த மேற்கத்திய நாடுகள் செய்திருக்கின்றது என்றால், இன்று நிலைமையை பார்க்கின்ற பொழுது இன்று ஐக்கிய நாடுகள் சபை என்று ஒன்று உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது, அதில் பாதுகாப்பு சபை என்றிருக்கின்றது, மனித உரிமை பேரவை என்றிருக்கின்றது, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இருக்கின்றது. இதை அத்தனையும் இன்று நவீன தொழில்நுட்பத்தினூடாக சட்டலைட் லைவ் ஊடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆதாரங்கள் எவிடன்ஸ் ஊடாக இஸ்ரேல் ராணுவம் அங்கிருக்கின்ற சிறுவர்களை, பெண்களை, அப்பாவி முதியோர்களை கொன்றுவிக்கின்ற காட்சிகள் இன்று தொலைக்காட்சிகளில் இன்று ஒளிபரப்பப்படுகின்ற பொழுது அவற்றுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த பொழுது அங்கிருக்கின்ற நீதிபதிகள் இஸ்ரேவில் பிரதமருக்கு பிடியாணை பிறப்பிக்க முற்பட்ட பொழுது, அதேபோன்று இஸ்ரேவில் பாதுகாப்பு அமைச்சர் ஏனைய பாதுகாப்பு தளபதிகளுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்க முயற்சித்த பொழுது அமெரிக்க என்ற ஒரு வல்லரசு வீட்டோ பவருடைய நாடு அந்த பிடியானையை தடுத்து வைத்திருக்கின்றது. எனவே இதிலிருந்து விளங்குவது என்னவென்றால், மிக பட்ட வர்த்தனமாக அமெரிக்கா உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றது, நாங்கள் இஸ்லாமியர்களை கொல்லுவோம், முஸ்லிம் நாடுகளை அழிப்போம், யாரும் எங்களிடம் விரல் நீட்டக்கூடாது, இஸ்ரேல் நோக்கி விரல் நீட்டக்கூடாது, இஸ்ரேல் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற செய்தியை இன்று அமெரிக்கா உலகுக்கு இன்று சொல்லி இருக்கின்றது. இந்த இடத்திலிருந்து இந்த உலகத்தின் ஏனைய தரப்புகள் சிந்திக்க வேண்டும். தனியே ஒரு 30 கோடி உள்ள அமெரிக்கா நாட்டுக்கு உலகம் அடிபணிவதா, அல்லது ஏனைய 700 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தாங்கள் சுயமாக சிந்திப்பதா என்ற நிலையில் இன்று உலகம் வந்திருக்கின்றது என்றால், இங்கு உலகத்தில் அமெரிக்காவுக்குள்ளே பல்கலைக்கழகங்களில் போராட்டம் நடைபெற்றது. ஐரோப்பிய பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் இறங்கி போராடினார்கள். ஐக்கிய நாட்டு சபையில் கடந்த வாரம் கூட 136 நாடுகள் பலஸ்தீன ராஜ்யம் உருவாக வேண்டும் வாக்களித்திருந்தது. ஆனால் அமெரிக்கா பாதுகாப்பு சபையில் அவற்றை வீட்டு கொண்டு அந்த தீர்மானத்தை ரத்து செய்கின்றது. இப்படியாக அமெரிக்கா இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்ற பொழுது இப்பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது என்றால், இந்த அமெரிக்காவுடைய செயற்பாடு என்பது இன்று எங்களுடைய பலஸ்தீன சம்பந்தமாக இன்று ஒரு தனி ராஜ்யம் வேண்டும் என்று அவர்கள் கோருகின்ற பொழுது அதுக்கு ரஷ்யா ஆதரவு, ஏனைய சீன மற்றும் ஏனைய ஆசிய நாடுகள் ஆதரவு. ஆனால் அமெரிக்கா ஏன் அதை நிராகரிக்க வேண்டும்? நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது என்றால், இதற்கு உலகத்தில் புதிய நாடுகள் வருவதை அமெரிக்கா விரும்பவில்லை, அதனால் தான் நாங்கள் பிரிவினைவாதம் நாங்கள் விரும்பவில்லை என்பதற்காக நாங்கள் பலஸ்தீனத்தை நிராகரிக்கணும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் 2 காரணங்கள் இருக்கின்றது. பலஸ்தீனம் வந்து ஏற்கனவே உலக வரைவிடத்தில் தனி ராஜ்யமாக இருந்தது, அதற்கு முழு உரிமை இருக்கின்றது தனது தனி ராஜ்யமாக அதை பிரகடனப்படுத்திக் கொள்வதற்கு. 2வது வாதத்துக்கு எடுத்துக்கொண்டால், அமெரிக்காவுடைய ஓரவஞ்சினை இந்த சபையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா இஸ்லாமிய நாடுகளிலிருந்து பிரிவினை போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது அங்கு அந்த நாடுகளை துண்டாடுவதற்கு மிக கடுமையான ஒரு பின்னணியை கொடுத்திருக்கின்றது. ஆப்பிரிக்க நாடான சூடானில் அங்கு ஒரு உள்நாட்டு யுத்தம் நடைபெற்ற பொழுது, தென் சூடானில் முஸ்லிம் பெரும்பான்மை இல்லாத சகோதரர்கள் தனிநாட்டுக்காக போராடிய பொழுது, வெறுமனே நான் நினைக்கின்ற 5 வருடங்களில் தென் சூடான் என்ற நாட்டை உருவாக்கி அமெரிக்கா கொடுத்தது. அதேபோன்று இந்தோனேஷியாவிலிருந்து ஈஸ்ட் திமோர், கிழக்கு திமோர் என்ற நாடு பிரிவினை போராட்டத்தை நடாத்திய பொழுது, அப்பொழுது அமெரிக்கா தலையிட்டு அங்கு கிழக்கு திமோர் என்ற நாட்டை, இரண்டாவது இஸ்லாமிய நாடிலிருந்து வேறொரு நாடு உருவாகின்றது, முஸ்லீம் பெரும்பான்மை இல்லாத நாடு உருவாகின்ற போது அது அவர்களுக்கு கரும்பாகவும் சாக்லேட்டாகவும் அவர்கள் மிக ருசித்து ருசித்து அந்த நாடுகளை பிரித்தார்கள். ஆனால் ஒரு முஸ்லீம் தனி ராஜ்யம் ஒன்று உருவாகுவதற்கு பலஸ்தீனம் முனைகின்ற பொழுது ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய நாடு என்பதற்காக இன்று வலுக்கட்டாயமாக இந்த அமெரிக்கா என்ற எதாச்ச அதிகாரம் இன்று தனது வீட்டோ பவரை துஷ்பிரயோகம் செய்து அந்த பலஸ்தீன மக்களின் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஊசலாடுகின்ற இந்த நேரத்தில் கூட அமெரிக்கா இந்த பெரிய ஒரு அநியாயத்தை செய்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் இந்த நிமிடத்தில் எப்படி நடக்குது என்றால், இந்த சபா மண்டபத்தில் மக்களை அடைத்து வைத்து முழு கதவுகளை அடைத்துவிட்டு உள்ளே இருக்கின்ற மக்களை சுட்டு தள்ளுவது போன்று இன்று இஸ்ரேல் ரவா பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை சுற்றி வளைத்து ஒரு வதை முகாமாக மாற்றி உண்ணுவதற்கு உணவு கொடுக்காமல் நீர் கொடுக்காமல் அவர்களை பட்டினி சாவிலும் அதே நேரம் பயங்கர அவர்களுடைய ராணுவ அந்த ஆயுதங்களை கொண்டும் தாக்கி கொன்று கொடுக்கின்ற பொழுது இன்று உலகத்தில் மனித உரிமை பேசுகின்ற அத்தனை நாடுகளும் அத்தனை தலைவர்களும் இன்று மௌனமாக இருக்கின்றார்கள். பக்கத்தில் இருக்கின்ற எகிப்திய ஜனாதிபதி அவர் ஒரு இஸ்லாமிய தலைவராக இருந்தும் கூட பக்கம் இல்லாமல் இந்த இஸ்ரேலின் ரபா பிரதேசத்துக்கு உள்நுழைவதற்கு அவரும் ஒரு உடந்தையாக இருந்து அவர் இன்று இந்த பலஸ்தீன மக்களுடைய கொலைகளுக்கு தானும் பங்குதாரராக மாறியிருக்கின்றார். அன்று அவர் எவ்வாறு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் முர்சித்தை மரண தண்டனை கொடுத்து கொலை செய்துவிட்டு ஆட்சிக்கு வந்தாரோ, இன்று எகிப்திய ஜனாதிபதி சிசி அவர்கள் இந்த முஸ்லிம் உலகில் நவ ஒரு நாஜியாக இன்று இஸ்ரேலின் ஒரு காவடி எடுக்கின்ற ஒரு கயவராக மாறியிருக்கின்றார். எனவேதான் அன்புக்குரிய இந்த சபையில் இருக்கின்ற உறுப்பினர்களே, எங்களை பொறுத்த மட்டில் இன்று உலகத்தின் நீதியை போதிக்கின்ற நிறுவனங்கள் இன்று உலக குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மௌனித்து விட்டது, ஜெனிவாவில் உள்ள மனித உரிமை பேரவை மௌனித்து விட்டது. எனவே ஐக்கிய நாடு சபையுடைய அந்த கட்டமைப்பு தோல்வியடைந்திருக்கின்ற நிலைமையில் அல்லது அந்த ஐக்கிய நாடு சபையுடைய கட்டமைப்பை மறுசீரமைக்கின்ற ஒரு போராட்டத்தை உலகத்தில் உள்ள நாடுகள் இன்று முன்னெடுக்க வேண்டும். இன்று அமெரிக்காவும் இன்று பிரித்தானியாவும் ஜெர்மனும் ஐக்கிய நாடு பாதுகாப்பு சபை மறுசீரமைப்பு பற்றி பேசுகின்றது. உலகில் அதிக சனத்தை கொண்ட கிட்டத்தட்ட 130 கோடியில இந்திய நாட்டுக்கு பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமை வீட்டோ பவர் கொடுக்க வேண்டும் என்று இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் அதைவிட கூடுதலான சனத்தை கொண்ட கிட்டத்தட்ட 2000 மில்லியன் சனத்தை கொண்ட இஸ்லாமிய நாடுகளின் அமையம் இருக்கின்றது OIC என்று, கிட்டத்தட்ட 56 நாடுகள் இருக்கின்றது. அந்த நாடுகளுடைய அமையத்துக்கு அது மட்டுமல்லாமல் ஆப்பிரிக்க இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கென்று இந்த பாதுகாப்பு சபையில் ஒரு நிரந்தர உறுப்பினர் இல்லை. இன்று ஐரோப்பா கண்டத்துக்கென்று 2 உறுப்பினர், ஆசியா கண்டத்துக்கென்று 1 உறுப்பினர், அமெரிக்கா கண்டத்துக்கென்று 1 உறுப்பினர். ஆனால் ஆப்பிரிக்க மத்திய கிழக்கு நாடுகளுக்கென்று இந்த ஐக்கிய நாடு சபையில் ஒரு உறுப்பினர் இல்லாத கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு மேல் அந்த நாடுகளை வஞ்சனை செய்து ஓரங்கட்டி நிற்கின்ற நிலைமையில் இன்று அந்த நாடுகளில் உள்ள மக்களை கொன்று வைக்கின்ற பொழுது இனிமேலும் வேடிக்கை பார்க்காது இந்த OIC நாடுகளுடைய அமையம், அதில் சவுதி இருக்கின்றது, பாகிஸ்தான் அணுவாயுத நாடு இருக்கின்றது, அதே போன்று ஈரான் இருக்கின்றது, அதே போன்று தென்னாப்பிரிக்கா இருக்கின்றது என்று பல மிகப்பெரிய நைஜீரியா 2000 மில்லியன், 200 மில்லியன் பெரும்பான்மை முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற நாடு. இவ்வாறு ஆப்பிரிக்க மத்திய கிழக்கு நாடுகளை பிரதித்துவப்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் வீட்டோ பவர் உள்ள ஒரு உறுப்பினையை மத்திய கிழக்கின் ஒரு நாட்டுக்கு வழங்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை இந்த சபையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று உலகத்தில் இருக்கின்ற நீதியை நிலைநாட்ட விரும்புகின்ற தலைவர்கள் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். இன்று இந்தியா என்ற நாட்டு ஒரு வீட்டோ பவர் பெற வேண்டும் என்பதற்காக இன்று உலக நாடுகள் பேசுகின்ற பொழுது இந்த அநியாயம், இந்த கொடூரம், இந்த பாலஸ்தீன மக்களுக்கு நிகழ்ந்த பின்பு தனியே பாலஸ்தீன ராஜ்யம் ஒன்று உருவாவதன் நாள் மட்டும் தீர்வு காண முடியாது. பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரம் மத்திய கிழக்கு நாடொன்றுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக
ஹானரபிள் ஜகத் சமரவிக்ரம போச்சயா.
கதாகரன் வந்து
இரண்டாவதாக இன்று அமெரிக்கா தலைமையில் நேட்டோ என்ற நாடு பாதுகாப்பு அமையம் இருந்து கொண்டிருக்கின்றது. பனிப்போர் காலத்தில் நேட்டோ என்றும் வார்சோ என்றும் பாதுகாப்பு அணி நாடுகள் இருந்த பொழுது, ரஷ்ய தலைமையிலான ஒரு கூட்டமைப்பும் அமெரிக்கா தலைமையிலான கூட்டம் இருந்த பொழுது உலகத்தில் ராணுவ சமநிலை இருந்தது. ஆனால் அமெரிக்க ஏகாதிபத்தியம் மிக கச்சிதமாக 1998 காலப்பகுதியில் ரஷ்ய முன்னாள் ஜனாதிபதி கொர்பச்சேவை நோர்வே நகரில் அழைத்து பிரெயின் வாஷ் பண்ணி அவரை மடக்கி ரஷ்யாவை 15 நாடுகளாக துண்டு துண்டாக உடைத்தெறிந்தது. நான் நினைக்கின்றேன் ரொனால்ட் ரீகனுடைய இறுதி காலத்தில் அந்த மிகப்பெரிய 1988 காலப்பகுதியில் அதை செய்திருந்தார். அதனால் இன்று ரஷ்யாவே ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு அந்த நாடை பிரித்து சின்னாவிக்கு மட்டுமல்லாமல் அந்த பிரிந்த நாடுகளை செல்ல பிள்ளைகளாக்கி உக்ரைன் என்ற நாட்டை இன்று ரஷ்யாவுடைய பாதுகாப்புக்கு எதிராக இன்று திசை திருப்பி இருக்கின்றது. எனவே அதனால் இன்று உலக பாதுகாப்பு அற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவேதான் உலகத்தில் நேட்டோ போன்று உலக அமைதியையும் அநீதியையும் தடுப்பதற்காக ரஷ்யா, சீனா, இந்தியா, அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகள் சேர்ந்து புதிய ஒரு பாதுகாப்பு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அது உலகத்தில் நீதியையும் நியாயத்தை நிலைநாட்டுகின்ற அதிசக்தி வாய்ந்த ராணுவ கட்டமைப்பை கூட்டமைப்பை உருவாக்குவதன் ஊடாக இந்த உலகத்தில் மிகவும் ஒரு அநீதிக்குள்ளான இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு ஆபத்து என்று வருகின்ற பொழுது, காசாவில் இவ்வாறான மனித படுகொலை நடைபெறுகின்ற பொழுது அவற்றை தடுத்து நிறுத்த முடியும். எனவேதான் சபைக்கு தலைமைதாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த விவாதம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது சில தினங்களுக்கு முன்பு நான் ஜனாதிபதி செயலகத்தில் சில உயர் அதிகாரிகளை சந்தித்த பொழுது அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். இந்த நாட்களில் செய்தி சேனல்களை அது சீனனாக இருக்கலாம் அல்லது அல் ஜசீரா இருக்க பார்க்க முடியாது என்றால் அந்த அளவுக்கு சிறுவர்களும் பெண்களும் மனித படுகொலை நடைபெறுகின்றது, இதை உலகம் வேடித்தை பார்க்கின்றது என்று ஜனாதிபதியின் உயர் அதிகாரிகள் கூட எங்களுடன் பேசுகின்ற பொழுது எங்களால் நிம்மதியாக தூங்க முடியாதுள்ளது. எனவேதான் நாங்கள் இந்த சபையில் மிக மன்றாடி கேட்பது என்னவென்றால், உலகத்தில் இருக்கின்ற நாடுகளுடைய வல்லரசு நாடுகளுடைய குறிப்பாக அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியை தடுப்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஏனைய நாடுகளுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். பாலஸ்தீனத்தில் இந்த கொலை இந்த கும்பலின் தலைவராக இருக்கின்ற இந்த நெதன்யாகுவின் இந்த அட்டுழுத்தி தடுப்பதற்காக ஏதோ ஒரு வகையில் முயற்சி எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கடந்த பாராளுமன்ற அவர்களில் கூட நான் அவருக்கு சாபம் விட்டேன், மீண்டும் மீண்டும் நான் சாபம் விடுகின்றேன். அவர் இந்த ஒரு அப்பாவி இந்த காசாவில் வாழ்கின்ற அந்த மக்களையும் குழந்தைகளையும் கொள்ளுகின்ற அந்த நாசகார மனிதன் அழிய வேண்டும். கடந்த காலத்தில் சொன்னது போன்று அது இடி உழுந்துதான் அவர் சாகவிடும் என்றால் அது நடந்தே ஆக வேண்டும். எங்களுடைய வேதமான அல் குர்ஆன் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது, பனு இஸ்ரவேலர்களுடைய இந்த படுதாப செயல்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் தற்காலிகமாக இன்று இந்த காசாவில் உள்ள மக்களை கொன்று குவிக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும் அவர்கள் தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்து அவர்கள் செய்த அநியாயத்துக்காக இந்த பூமியும் தாங்காது, இங்க இருக்கின்ற மரம் செடி கொடிகளும் தாங்காது. அவர்கள் ஒளிந்து ஓடுகின்ற பொழுது, அந்த புனித யுத்தத்தில் ஒளிந்து ஓடுகின்ற பொழுது அவர்களை பூமியில் இருக்கின்ற மரங்களும் செடிகளும் காட்டிக் கொடுக்கும். இந்த இஸ்ரேல் படுதாவ செயலர் செயல் புரிந்த நபர்கள் இருக்கின்றார்கள் என்று அந்த அளவுக்கு இயற்கையும் அவர்களை தண்டிக்கும் என்பதை அல் குர்ஆனில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்ற பொழுது அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற ஆறுதல், எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஆறுதல். இந்த படுகோவ படு பாதாள செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் இறுதியில் அல் குர்ஆன் சொல்லப்பட்டவாறு இந்த நெதன்யாகுவும் அவருடைய வம்சமும் ஒரு நாள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற அந்த ஆறுதலுடன் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, அடுத்ததாக எனது மாவட்ட ஒரு முக்கிய விடயம் சம்பந்தமாக நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். மே அவஸ்தாவே மே கேண்ட கமத்தி பசுகே சத்தியே மே சபாவே ஜாப்பனே பார்லிமெண்ட் மந்திரி செல்வராஜா கஜேந்திரன் மெத்துத்துமா அம்பார டிஸ்ட்ரிக் திசா எத்துமாகின கதாகர எத்துமா கல்முனே பிரதேசத்தின உபலேக்கம் காரியாலயத்தை விருதவ ஏ இன்ன தமிழ ஜனதாவட்ட விருதவ ஏ உபலேக்கம் காரியாலய பாலனேட்ட விருதவ பக்ஷபாதிவ பிடக்கர்ணவாக்கிலா சோதனா இல்லக்கரா கரு மூலாசன மந்திரித்துமணி அப்பே அம்பார டிஸ்ட்ரிக் திசாத்துமா சிந்தக்க அபேவத்தன மெத்துத்துமா ஏ அம்பார ஜீவத்வன தமிழ முஸ்லீம் சிங்கள ஜனதாவ பேதனத்துவ விடக்கர்ணக்கென எத்துமா ஏ ஜீவத்தின தமிழ முஸ்லீம் சிங்கள ஜனதாவை கத்துக்கரலா சமைக்கி அதிக்கரலா சொந்த விதியட்ட விடக்கர்ண எக்கெனக் ஹபாய் மே கஜேந்திரன் செல்வ ராஜாம் மெத்துத்துமா எத்துமாட்ட விருதுவ சோதனா இல்லக்கரணவா கல்முன உபலேக்கம் காரியாலய பிளிவந்தவ எத்துமா தமிழ ஜனதாவட்ட விருதவ விடக்கரண கல்முனை இன்ன தமிழ ஜனதாவட்ட அசாதாரண கரணவா கீழ எத்துமா கதாகர மமக்கு என்ற கெமத்தி மம கல்முனை ஜீவத்துவ நெக்கின செல்வராஜா மெத்துமா ஜாப்பனே எத்துமாட்ட தான் அம்பார டிஸ்ட்ரிக் கல்முனை பிரதேச எத்துமாட்ட முக்குதான் ஹெபாய் எக்க பார்ட்டக்கேனோ அம்பாரஜி சிந்திக்க சிந்திக்க மெத்துமா அசாதாரண கர்ணவாக்க ஹெபாய் மாம் அவங்கமா கேண்ட கமத்தி அம்பார டிஸ்ட்ரிக் திசாத்துமா கல்முனை இன்னு தமிழ ஜனதாவட்ட விருத விடக்கரன்ன எத்துமாலட்ட உதவுக்கரன ஹபாய் எத்துமா ரஜை நிலதாரி எத்துமா ரஜை நிலதாரி எத்துமா மே ரட்டே தீன பவத்தின நீதி அணுவத்தமாய் விடக்கரன புழுவான் அபாய் அத்தனை கல்மண உபலேக்கம் காரியால பொடி பிரச்சனை ஆவா கலிங் எங்களு போட் தெம்மா விமல் வீரன் சார் மந்தித்துமா எங்களு கலிங் போட் தெம்மா கல்மனே லேக்கம் காரியாலயக்கே தான் அபாய் தென் மே பிரச்சனை ஆவே சுமந்திர மந்திரி பண்ணி சார் எத்துமா அபியாச்சனை அதிகரணை கீழ நடுவ தெம்மா கல்மன உபலேக்கம் காரியாலயக்கே நடு தெம்மா ஏ நடுவ பிலிபந்தவ மே ரட்டே தீன நீதிபதி டிபார்ட்மெண்ட் எத்துமால எத்துமால உத்தரே துன்னா உசாவியிட்ட மே கல்மனே தீன உப உத்தர உபலேக்கம் காரியாலய மேக உபலேக்கம் காரியாலய மேக லேக்கம் காரியாலய நவே ஏக்கட்ட கேபினட் அனுமத்தின ஏனிசா மேக உபலேக்கம் காரியாலய
ஏ விதியத்து தேக காலத்தின மந்தும்
வினாடி கீது ஏ விதியத்து தமை மேக கிரியாத்ம கரண்ட புள்ளுவாங்கேலோ கி வைட் பாசே கியாவுருத்தே நவம்பர் விசியத்ரவனிதா அபியாச்சின உசாவி விசின் இன்டரிம் ஓர்டர் துன்னா மேக உபலேக்கம் காரியாலய விதியட்ட கிரியாத்மக ரெண்டு கிலோ ஏனிசா மேக மே பிரஸ்ட ஆவே சுமந்திர மந்திரித்துமானிசா ஏ முக்கு தன்னத்துவ ஆண்டு வட்ட சோதனை இல்ல கரணவா மற்ற சோதனை இல்ல கரணவா ஏ வகையுமே ரஜை நிலதாரி திசாத்துமாட்ட எத்துமா சோதனை இல்ல கரணவா மேக மாட்ட பிளி கண்டப எத்துமா கொந்த நிலதாரி ஹரி கொந்த சத்பாவேன் அவங்கம விடக்கர்ண நிலதாரி கல்மனை இன்ன அர கங்கத்திர ஆப்பு விழாவ எத்துமா இவிலமே எவிலா கல்மனே இன்ன ஜனதாவட்ட தாமல முஸ்லிம் சிங்கள ஜனதாவட்ட உதவுக்கரா ஏ நிசா மம செல்வராஜா கந்திரன் மெத்துமாக கதாகன மே சபாவே மம ஹிலா தக்கினவா மே வாக்கே ஜாதிவாத பிரச்சனை அதிகரண்டப்பா உபத்துமால விரதி கரல அந்திமதி எங்களு சோதனை இல்ல கரண ஆண்டு ஒட்ட ஆண்டு நிலதாரி வருண்ட ஏ வகை அர பரண ஜாதி பாத பிரச்சனை அதிகரண்டப்பா மே யுத்தே அவரது பாதம் பசே மே ரட்டே இன்ன ஜீவி தமிழ முஸ்லிம் சிங்கள ஜனதாவ தமகின் ஜீவித்வன கொட்ட கருணா கரலா மே வகை பிரச்சனை அதிகர அதிகரன் நெத்துவ அப்பி சூதானம் ஏ இன்ன முஸ்லிம் நாயக்கர் சூதானம் தமிழ ஜனதாவட்ட விசுந்துமாக்கின்ற சூதானம் தென்தீன உபலேக்கம் காரியால பீம சம்பந்தத்தாய நெத்துவ நான் கொண்டு கேஸ் விதி எட்ட தீனுவ ஏ எல்டிடி இன்ன கொட்ட ஏக ஏ நிசா அப்பி பவுண்டரி தாலா கல்மனை இன்ன தமிழ ஜனதாவட்ட லேக்கம் காரியாலே லபாதண்ட அப்பி முஸ்லிம் ஜனதாவ தென் அப்பி கெமத்தி ஏ ஜனதா வினுவன் மே ரட்டட்ட மாவ மேக கியண்ட கெமத்தி கெலா மா அவசம் கரணம்
ஸ்துதி கரு மந்துமா மீலகட கரு விமல் வீரவன்ச மெத்துமா அபுதுமாட்ட மினித்து அட்டக காலயத்து
கரு மூலாசனாரூட மந்திரித்துமணி பலம கூட்டம மிம திரஸ்தீன யுத்தேன் இஸ்ராயல் திகின் திகட்டம ஜாத்தியாந்தர பிரஜாவே அதஹஸ் மத்திய சலக்கீலிட்ட பாஜனை கரு நொகின அதிகரணே துச்ச பிரகாரவளின் மியான சஹா இன் பலப்பேமர லாக்கின சீலும பலஸ்தீன அஹிம்சக ஜனதா வினுவின் மம் மே அவஸ்தாவேதி மகே கனகாட்டுவ சஹ சம்வேகே பல கரணும் அப்பே பக்ஷே ஏ வகேம ஸ்ரீலாங்கிக ஜனதாவகி சம்வேகே கரு முலாசனாரூட மந்திரித்துமணி மெத்தன மம் மே கதாவிதி இத்தாம வெதகத் கருணக்கிரே அவதான யுமுகரன கேமதி மே பலஸ்தீனுவான்கி பிரஸ்னை லாங்கிக் லங்காவே அபிமுகன தீப்பு பிரஸ்னை ஹரயாத்மக உகத்தோத் குடாக் துருட சமானாய் தெவனலோக யுத்த விழாவே நாசி ஜெர்மனிய ஹிட்லர் யுதேவான் காத்தனே கரண கொட்ட மகாபிரித்தானிய யுதேவான் எதிரியை கனகான் ஹதன கொட்ட யுதேவான் ஹா මහා බ්‍රිතාන්‍ය අතර සම්මුතියක් ආවා අපි දෙවන ලෝක යුද්ධයේ හිට්ලර් පරාජය කරන්න ඇමරිකාව සමග උදව් කරන්නම් හැබැයි යුද්ධය ඉවර වුණාම අපිට වෙනම රටක් ඕන මොකද යුදෙව්වන්ට ලෝකේ පුරා විසිරලා හිටියට වෙනම රාජ්‍යයක් තිබුණේ නැහැ ඒ වෙලාවේ මහා බ්‍රිතාන්‍ය එකග වුණා අපි වැඩේ කරන්නම් කියලා ඒ අනුව තමයි දෙවන ලෝක යුද්ධය අවසන් වුණාම සමාවෙන්න පලස්තීනුවන්ට අයිති වෙලා තිබිච්ච භූමිය ඓතිහාසිකව පලස්තීනුවන්ට අයිති වෙලා තිබිච්ච භූමිය ඒ භූමිය තුල යුදෙව්වන්ට බලහත්කාරයෙන් රාජ්‍යයක් නිර්මාණය කළේ ඒ හා සමානයි දෙමළ ජනතාව ලෝකේ පුරා විසිරලා ජීවත් වෙනවා දෙමළ ජනතාවගේ සිහිඳු ශිෂ්ටාචාරය ගොඩනැගුණේ දකුණු ඉන්දියාව ආශ්‍රිත කොටගෙන විශේෂයෙන්ම ද්‍රවිඩ ආර්ය භාෂාවන් නිර්මාණය වුණේ ඒ ඉන්දියානු කලාපයේ ආශ්‍රිත කරගෙන චෝල පාණ්ඩ්‍ය කේරලාදී හැබැයි බ්‍රිතාන්‍ය 50ට 50 ඉල්ලීම් මෙතන තමයි නිර්මාණය කළේ බ්‍රිතාන්‍යෙන් එදා මේ රට ඊනියා නිදහස ලබා දීලා යනකොට චෙලොන ඒ හිටපු දෙමළ නායකයන්ට පොරොන්දු වෙලා ගියේ අර යුදෙව්වන්ට පොරොන්දු වුණා වගේ දෙමළ ජනතාවට ලෝකේ නැති රට අපි ශ්‍රී ලංකාව ඇතුලේ නිර්මාණය කරලා දෙන්නා වැරදිලාවත් එදා මේ රටේ ආරක්ෂක හමුදා යුද්ධ කරලා එල්ටීටී ත්‍රස්තවාදයේ පරාජයට පත් නොකළා නම් ඒ වෙලාවේ වර්තමාන ජනාධිපතිතුමා කිව්වේ තොප්පිගල කියන්නේ කැලයක් කියලා ඒ උසුළු විසුළු වලට භාජනය වෙච්ච යුද්ධයෙන් ආරක්ෂක හමුදායේ ත්‍රස්තවාදය පරාජය කරේ නැත්නම් දකුණු ආසියාවේ නිර්මාණය වෙන ඊශ්‍රායලය තමයි දෙමළ ඊළම අද මැද පෙරදිග තියෙන ඊශ්‍රායලය තමයි ඔය ගාසා තීරයේ වැසියන්ට පහර විට පහර දෙන්නේ ජාත්‍යන්තර නීතිය නොසලක හරින්නේ ඇමරිකාව බොරුවට කිඹුල් කඳුළු හෙලනවා අවියාවිය තොග පිටින් සපයනවා ඊශ්‍රායලයට ඒ මිලේච්ඡ ප්‍රහාර එල්ල කරගෙන යන්නේ ඒ නිසා ගරු මූලස්සනාරූඪ මන්ත්‍රීතුමනි දෙමළ ඊළම නිර්මාණය වුණා නම් දකුණු ආසියාවේ ගාසා තීරයේ බවට පත් වෙන්නේ අපි ජීවත් වෙන ප්‍රදේශයස අර මුස්ලිම් මන්ත්‍රීතුමා ජීවත් වෙන ප්‍රදේශ අපි ජීවත් වෙන ප්‍රදේශ ඒ දෙමළ ඊළමෙන් පිට තියෙන ප්‍රදේශ එහෙනම් අද පලස්තීන වැසියන් මුහුණ දෙන අත්දැකීමට මුහුණ දෙන්නේ අපි පලස්තීන වැසියන් මුහුණ දෙන තුච්ච ප්‍රහාරවලට මුහුණ දෙන්නේ අපි ඔබ දන්නවා වේලුපිල්ලේ පිරපාහරන්ගේ ජීවිතය ආරක්ෂා කරගන්න බේරගන්න ඇමරිකා එක්සත් ජනපදයේ මැරයින් බලකායේ නැවක් ජාත්‍යන්තර මුහුදු තීරයට ආවා ශ්‍රී ලංකාවේ මුහුදු තීරයට ආසන්න මුහුදු තීරයට ඔවුන් ශ්‍රී ලංකා රජයෙන් ඉල්ලා හිටියා අපිට බාර දෙන ජීවග්‍රහයෙන් වේලුපිල්ලේ පිරපාහරන් හා ඉතුරු නායකයන් ඔවුන් ඉල්ලා හිටියා ඒ වෙලාවේ මහින්ද රාජපක්ෂ රජය මොන කතන්දර තිබත් අපි ඒ පිළිබඳව ගෞරව කර යුතුයි ඒ වෙලාවේ එකව ඒ වෙලාවට ඒකට විරුද්ධ වුණා ඒ වෙලාවේ ඉන්දියාවත් කිව්වා අපිට දෙන්න බාර දෙන්න කියලා චීනෙත් කිව්වා අපිට බාර දෙන්න කියලා ඒ නිසා රටවල් 3-4ක් ඉල්ලනකොට ඒකෙන් අත් මිදෙන්න පුළුවන්කම ලැබුණා ඒ ඉල්ලුවේ නිකන් නෙවෙයි අද ඊශ්‍රායලයට ඇමරිකාව අවියාවිද සපයමින් පලස්තීනුවන් එකරාප්පත් එක විනාශ කරන්න උදව් දෙනවා වගේම තමයි ඇමරිකා එක්සත් ජනපදයේ එක ඍජුව හා වක්‍රව මෙතන දෙමළ ඊළම හදන්න එල්ටීටී ත්‍රස්තවාදයට අනුබල දුන්නේ බාලසිංහල මහා බ්‍රිතාන්‍ය ඉඳගෙන වැඩ කරේ බාලසිංහන්ගේ නෝනලා එල්ටීටී යුනිෆෝම් ගහගෙන වැඩ කළේ ඒ නිසා මෙතන හදන්න ගිය ඊශ්‍රායලයේ නිර්මාණය කරගන්න බැරි වුණා හැබැයි අවාසනාවට මහා බ්‍රිතාන්‍යයට පුළුවන් වුණා දෙවන ලෝක යුද්ධයට පෙර ඇතිවෙච්ච එකගතාවේ අනුව ලෝකයේ රටක් නොමැතිව හිටවු යුදෙව්වන්ට පලස්තීන භූමිය තුල බලහත්කාරයෙන් වෙනම රාජ්‍යයක් හදලා දෙන්න. අද තියෙන අවාසනාව මොකද්ද? ඒ වෙනම රාජ්‍යයේ හදලා දීපු සීමාව අභිබවල ගිහිල්ලා පලස්තීනුවන්ට ඉතුරු වෙච්ච අවසාන භූමි කඩත් නැති කරලා ඒ මුළු පලස්තීන භූමියම තමන්ගේ කරගැනීමේ ආක්‍රමණශීලී මෙහෙයුමයි අද මෙදියත් කරන්නේ. ඇමරිකා එක්සත් ජනපදයේ සටන් විරාම ගැන කිඹුල් කඳුළු හෙලන ගමන් ආරක්ෂක මණ්ඩලය ඇතුළේ එනවා යෝජනාව ඊශ්‍රායලයට විරුද්ධව. ඇමරිකා එක්සත් ජනපදය තමන්ගේ නිෂේධ බලය පාවිච්චි කරලා ඒ යෝජනාව අකර්මණ්‍ය කරනවා. ඒ යෝජනාව ක්‍රියාත්මක කරන්න බැරි කරනවා. ඒ නිසා මේක බොහොම පැහැදිලි එක අතකින් පලස්තීනුවන් අද අත්විඳින්නේ අපි අත්විඳින්න නියමිතව තිබිච්ච ඉරණමක්. අපේ නළලේ කොටලා තිබිච්ච ඉරණමක් දකුණු ආසියාවේ ගාසා තීරයේ ජීවත් වෙන නියමිතව තිබුණේ අපි. ඒ නිසා ගරු මූලස්සනාරූඪ මන්ත්‍රීතුමනි පලස්තීනුවන්ගේ වේදනාව පලස්තීනුවන් මුහුණ දීලා තියෙන තමන්ගේ රාජ්‍ය අහිමි වීමේ වේදනාව පලස්තීනුවන් මුහුණ දීලා ඉන්න ඛේදවාචකයේ බරපතලකම ලෝකයේ අන් කවර ජාතියකටත් වඩා වැඩියෙන් දැනෙන්න ඕනේ අපිට තේරෙන්න ඕනේ අපිට වටහා ගන්න ඕනේ අපිට ඒ ගැන සංවේදී වෙන්න ඕනේ අපි
මොකද ඒක අපේ අපේ නළලෙත් කොටලා තිබිච්ච ඉරණමක් එහා සමාන ඉරණමක් අපේ ජාතියේ නළලෙත් කොටලා තිබ්බා. ඒ නිසා හිතන්න එපා තවමත් ඒ
දකුණු කාලයක් තියෙනවා.
අවසන් කරනවා ගරු මන්ත්‍රීතුමනි. දකුණු ආසියාවේ ඊළම හදනගෙන අවසන් කරලයි කියලා හිතන්න එපා. යුද්ධ කරලා නෙවෙයි දැන් ඉන්නේ යුද්ධ කරලා නෙවෙයි වෙන විදියකට මානව හිමිකම් කසය වනාගෙන ඒක ඇති කරන්න ඉන්නේ. ඒ නිසා ඒකට අද වාම ලිබරල්වාදීන් පවා අද වාම ලිබරල්වාදීන් ඉන්නේ අලුත් වාම ලිබරල්වාදීන් ඉන්නේ වාම ලිබරල්වාදීන් පවා දෙයකට කඩ යන තත්ත්වකට පත් කරගෙන තින්නේ. තමන්ගේ බටහිර බලවතුන්ගේ සුරතලුන් බවට පත් කරගෙන තින්නේ. ඒ නිසා ගරු මූලාසනාර උඩ මන්ත්‍රීතුමනි, දකුණු ආසියාවේ ගාසා තීරයේ ජීවත් වෙන්න ඉරණමට පත් වෙන්න නියමිතව තිබිච්ච අපට පලස්තීනුවන්ගේ වේදනාව දැනෙනවා කාටත් වඩා. ඒ නිසා පලස්තීනුවන්ට සාධාරණීකරණ කරනු ලෝකයේ ඊනියා මානව හිමිකම් කසය අපට වනන කසය ඊශ්‍රායලයට වනන්න බැරි ජාත්‍යන්තර බලවතුන්ගේ මානව හිමිකම් කතන්දර කවර අර්ථයක් සහිත කතන්දරද කියලා ප්‍රශ්න කරමින් පලස්තීන ජනතාවගේ සාධාරණ යුක්ති සහගත අයිතිවාසිකම් වෙනුවෙන් අපේ සහයෝගය සහ අපේ සමස්ත ශ්‍රී ලාංකික ජාතියේ සහයෝගය පළ කරමින් මගේ වචන සල්පය අවසන් කරනවා. ඔබතුමාට බොහොම ස්තුතියි.
ඉසුතී ගරු මන්ත්‍රීතුමා, මීළඟට ගරු චරිත හේරත් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට මිනිත්තු 8ක කාලයක්
තියෙනවා. ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අද මෙම සභාව කල්තැබීමේ විවාදයට සහභාගී වෙන්න ලැබීම ගැන මම ඉතාම සතුටටපත් වෙනවා. ලෝකයේ දේශපාලන වශයෙන් ඉතාම වැදගත් සංසිද්ධියක් තමයි ගරු රවුල් හකීම් මැතිතුමා අද මෙම සභාව කල්තැබීමේ යෝජනාව විදිහට ගෙනාවේ. විශේෂයෙන්ම අපේ දේශපාලනයේ රටක් ඇතුලේ තනියෙන් කල්පනා කරන්න බැරි කාලෙක අපි ඉන්නේ. ඒ නිසා ලෝක දේශපාලනයේ මෙවර මේ කාලය තුළ සිදුවෙන බොහෝ සිදුවීම් අපිට සම්බන්ධ වෙනවා පැති කීපකින්ම. ඒ නිසා මුලින්ම මේ පලස්තීන ගාසා තීරයේ පලස්තීනුවන් අරඹයා ඊශ්‍රායලයේ ගෙන යන්නේ බරපතල ප්‍රහාර හෙලා දකින ගමන් ඒ ප්‍රහාර නවත්වන ලෙස ලෝක ජනගහනයේ ලෝක ජනතාවත් සමග එකතු අපි ශ්‍රී ලාංකිකයන් ලෙස ඊශ්‍රායලයෙන් සහ ඒකට උදව් දෙන බටහිර ජාතීන්ගෙන් ඉල්ලා සිටින්න කැමැති. විශේෂයෙන්ම මේ පලස්තීන ඊශ්‍රායල ගැටුම සම්බන්ධ ඉතිහාසයේ හුඟක් දිග එකක්. ඒ ඉතිහාසයේ පුරා අපි දන්නවා 1948 ලක්ෂ 7ක් විතර පලස්තීනුවන් අවතැන් කරමින් තමයි මේ ඊශ්‍රායල රාජ්‍යයේ පිහිටෙව්වේ. 1968 දින 6 යුද්ධයේදී ඒ වගේම විශාල ඊශ්‍රායල ජාතිකයන් ප්‍රමාණයක් ලක්ෂ 413,000ක් ඒ වෙලාවේ නැවත අවතන් කරනු ලැබුවා. එතන ඉඳලා මේ දක්වා එකම යුද්ධයේ කඳුළු කතාවක් තමයි මේ ඊශ්‍රායල් පලස්තීන ප්‍රශ්නය කියලා කියන්නේ. බටහිර යුරෝපේ රටවල් ඒ අය කල්පනා කෙරුවා ඒ අයගේ මේ දෙවන ලෝක යුද්ධයේ තමන්ගේ රටකින් වෙච්ච අසාධාරණයේ ඊශ්‍රායල් වරුන්ට, ඒ කියන්නේ ජර්මනියේ හිට්ලර් විසින් යුදෙව්වන් ඝාතනය කරමින් මිලියන 6ක් විතර ඝාතනය කෙරුවට පස්සේ ඒ තමන්ට පහළ වෙච්ච කනගාටුදායක සිතුවිල්ල, එහෙම නැත්නම් අනිත් පැත්තෙන් යුදෙව් ජාතිකයන්ට සාධාරණ ඉටු කරන්න ඕනයි කියලා ආපු සිතුවිල්ල වෙන කලාපයක පැල කරලා අද මුළු යුරෝපෙම ඒක දෙස බලාගෙන ඉන්නවා. ඇමරිකාවයකට උදව් කරනවා, යුරෝපයක දෙස බලාගෙන ඉන්නවා. මේ දෙකම අපි දකින්නේ අපේ ලෝක ඉතිහාසයේ දේශපාලනයේ තියෙන අර හිපොක්‍රසි කියන වචනෙට තියෙන බරපතලම තේරුම් ගැනීම තමයි අද මේ ඊශ්‍රායලයේ පැත්තට වෙලා යුරෝපය කරමින් ඉන්නේ, ඊශ්‍රායලයේ පැත්තට වෙලා ඇමරිකාව කරමින් ඉන්නේ. අපි දැක්කා එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය ඇතුලේ මේ ප්‍රශ්නේ සාකච්ඡා වෙන විදිය. හිපොක්‍රසි වලට දෙන අලුත්ම තේරුම තමයි බොහෝ බටහිර ජාතීන් ඇමරිකාව මේකෙදි පෙන්නුම් කරමින් ඉන්නේ කියලා අපි ඉතාම පැහැදිලිව කියන්න අවශ්‍යයි. ශ්‍රී ලංකාවේ ප්‍රශ්නය ගැන විවිධ මත තියෙන්න පුළුවන්. ශ්‍රී ලංකාවේ ප්‍රශ්නේ වැරදි වෙච්ච අවස්ථා තියෙන්න පුළුවන්. ශ්‍රී ලංකාව ගැටුමේ අපේ පැත්තෙනුත් එහා පැත්තේ දෙමළ අන්තවාදී ත්‍රස්තවාදී කණ්ඩායම් වලුත් වෙච්ච විනාශයන් හමුවේ බටහිර ජාතීන් විශේෂයෙන්ම ඇමරිකානු එක්සත් ජනපදය දරපු ස්ථාවරයයි මේ ප්‍රශ්නය සම්බන්ධව දරන ස්ථාවරය අතර තියෙන වෙනසට කියන වචනේ තමයි හිපොක්‍රසි කියන්නේ. ඒ නිසා අපි ඉතාම පැහැදිලිව කියන්න ඕන, ශ්‍රී ලංකාව මේ වෙලාවේ බලපෑම් සහගත රටක් නෙමෙයි. අපි පිළිගන්නවා ආර්ථික වශයෙන් විවිධ ප්‍රශ්නවලට මුහුණ දීපු රටක් බව අපි පිළිගන්නවා. හැබැයි ජාති අන්තරෙත් එක්ක එකතු වෙලා මේ වෙලාවේදී අපි දෑත් ඔසවලා අනිත් ජාත්‍යන්තර සංවිධානවලට රටවල්වලට සහය පළ කරන්නේ මේ වෙලාවේ පලස්තීන ජනතාව විශේෂයෙන්ම ගාසා තීරේ ජනතාව ආරක්ෂා කරගැනීමේ සටනට අපි සම්බන්ධ වෙන්න ඕන නිසායි. විශේෂයෙන් ගරු සභාපතිතුමනි, මේ ජස්ටිස් කියන වචනේ, එහෙම නැත්නම් යුක්තිය කියන වචනේ, පොලිටිකල් ජස්ටිස් කියන වචනේ අද විශාල වශයෙන් අවභාවිතයට ලක් වෙලා තියෙන්නේ. මට මේ වෙලාවේ කියන්න මතක් වෙනවා, ලෝකයේ හිටපු හාවඩ් විශ්වවිද්‍යාලේ හිටපු මහාචාර්යවරයෙක් හිටියා ජෝන් රෝල්ස් කියලා. මහාචාර්යතුමා ලිව්ව පොතක් Theory of Justice කියලා. දැනටත් ලෝකේ ජස්ටිස් ගැන, යුක්තිය ගැන තියෙන අත්පොත වෙන්නේ මහාචාර්ය ජෝන් රෝල්ස්ගේ Theory of Justice. මේක එතුමා ගෙනාවු තර්කය තමයි ලෝකේ දේශපාලනයේදී යුක්තිය පසිඳ ලණ්ඩනම් යුක්ති සහගත ආයතන පද්ධතියක්, ඉන්ස්ටිටියුෂනල් ෆ්‍රේම්වර්ක් එකක් නිර්මාණය කරන්න ඕනයි කියලා. එහෙම හිතපු ලෝකේ ඇතුලේ හදපු බොහෝ ඉන්ස්ටිටියුෂනල් ෆ්‍රේම්වර්ක් ආයතනික පද්ධති අද යුක්තියෙන් එළියට ගමන් කරමින් තියෙනවා. මේ Theory of Justice කියන පොතට ප්‍රතිපක්ෂව නෙමෙයි, ඒකේ ආගියුමන්ට් එක ඉස්සරහට ගෙනහිල්ලා ළඟදි පොතක් ලිව්වා මහාචාර්ය අමත්‍ය සෙන්. ඔහුත් හාවඩ් විශ්වවිද්‍යාලේ ඉන්නේ. Idea of Justice කියලා මේ පොත් දෙකම ගත්තොත් අපිට පේනවා, එතුමා තර්ක කෙරුවේ ඉන්දියානු පැත්තෙන් ඉඳගෙන මේ ඉන්ස්ටිටියුෂන්ස් විතරක් ජස්ටිෆයබල් අරේන්ජ්මන්ට් එකක තිබුණාට වැඩක් නැහැ. පුද්ගල සාධකය, තීන්දු තීරණ ගැනීමේ සාධකය, දේශපාලන ඩිසිෂන් මේකින් ප්‍රොසෙස් එක අයුක්ති සහගත නම් ආයතන යුක්ති සහගත වෙලා බෑ කියලා තමයි අමත්‍යාසෙන් තර්ක කරන්නේ. එනිසා දේශපාලන විද්‍යාව හදාරන අයට ඉතාම පැහැදිලිව තේරුම් කරගන්න පුළුවන් ජෝන් රෝල්ස්ගේ Theory of Justice අද පැත්තකට විසු වෙලා ගිහිල්ලා තියෙනවා ලෝක දේශපාලනයේ ඇතුලේ ආයතනික යුක්තිය පිළිබඳ ප්‍රශ්නේදී. එනිසා අද අපිට Idea of Justice අලුතෙන් හිතන්න වෙලා තියෙනවා අමාත්‍යසෙන් කිව්වා වගේ. එනිසා ගරු සභාපතිතුමනි, අපේ රටේ ප්‍රශ්නයට මේකේ ලොකු සම්බන්ධයක් තියෙනවා. අපි දන්නවා අපේ රටේ යටත් විජිතෙන් පස්සේ හදන ශ්‍රී ලාංකික රාජ්‍ය මොකද්ද කියලා. අද වෙනකන් අපිට එකඟතාවක් නැහැ. පෝස්ට් කොලෝනියල් ශ්‍රී ලංකන් ස්ටේට් කියන එක පිළිබඳව ප්‍රශ්නේ අපි විසඳගෙන නැහැ. We still don't know what is the format of post colonial Sri Lankan state settings. මෙන්න මේ ප්‍රශ්නේ, මේ ප්‍රශ්නේ විසඳගන්න අපිටත් අද වෙනකම් බැරි වෙලා තියෙනවා. ඒ වගේම අපිත් විවිධ යුදවලට මේකෙදි මැදි වෙලා තියෙනවා. මම මේ රටේ මුස්ලිම් සහ දෙමළ සිංහල ජනතාවගෙන් ඉල්ලා හිටින්නේ නැවත වතාවක් එකම ප්‍රශ්නේ නැවත වතාවක් අහන තැනට අපි යා යුතු නැහැ. එනිසා අපේ රටේ මේ ජාතීන් අතර, ආගමිකයන් අතර, උඩරට පහතරට ભેද අතර හිරවෙච්ච අපි ඒකෙන් එළියට යන්න ඕන අලුත් ආකෘතියකට රට තල්ලු කරන්න ඕන කාලෙක ඉන්නේ. ඉතාලම කනගාටුදායක ප්‍රශ්නේ වෙන්නේ මේ වගේ කාලෙක අපේ ආර්ථිකය කඩාවැටිච්ච නිසා.
ඔබතුමා මිනිත්තු දෙකක කාලෙ
ආර්ථිකයෙන් එළියට යන්න අපි දැන් වෙරදරමින් ඉන්නවා. ඒ නිසා අපි දැක්කා ඊයේ මේ වෙලාවේ මම කියන්න ඕන ගරු සභාපතිතුමනි, ඊයේ කැබිනට් මණ්ඩලය අනුමත කරලා තියෙනවා මේ ආර්ථික ප්‍රතිසංස්කරණ පනතක් සම්බන්ධව ගැසට් කරන්න එකඟතාවක්. දැන් මේක යන්නේ තනිකරම IMF එකේ එජෙන්ඩා එක ඇතුලේ. මහා බැංකුව වැඩ කරන්නේ IMF එකේ එජෙන්ඩා එකට, ආණ්ඩුව වැඩ කරන්නේ IMF එකේ එජෙන්ඩා එකට. ඒ එජෙන්ඩා එක වැරදුනහම, මීට ඉස්සර 16 වතාවක් වැරදිලා තියෙනවා, ඒක වැරදුනහම ආපහු අපි බිමට හාන්සි වෙන එක තමයි වෙන්නේ. එනිසා මේක සම්බන්ධව පළල් විමර්ශනයක් දකින්නේ නැතුව, ආර්ථිකයේ සම්බන්ධව පළල් එකඟතාවක් හදන්නේ නැතුව මේ අනුප්‍රාප්තික ආණ්ඩු සක්සීඩින් ප්‍රෙසිඩන්ට්ලා මුළු අනාගත කාලෙටම ගැළපෙන පරිදි නීති හදන්න යන එක වැරදි. එනිසා ආර්ථික ප්‍රතිපත්තියක් කියන්නේ අයවැය ප්‍රතිපත්තියක් වගේ, ෆිස්කල් පොලිසි එකක් වගේ. ඒක ආණ්ඩුවේ පොලිසි එකක් මිසක රාජ්‍යයේ නීතියක් බවට පත් කළ යුතු නැහැ. නමුත් අද මේ ආණ්ඩුව ලෑස්ති වෙලා තියෙනවා ඒගොල්ලන්ගේ ආර්ථික ප්‍රතිපත්තිය මේ රාජ්‍යයේ නීතියක් බවට පත් කරන්න ඊයේ කැබිනට් එක ප්‍රධාන ගැසට් එකට අනුමැතිය දීලා තියෙනවා. මේක ඉතාම වැරදි තත්වයක්. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා කිව්වා වගේ ආණ්ඩුව මැතිවරණයක් මාස 4ක් තියාගෙන මේ වගේ බරපතල වැඩ, මේ වගේ අනුප්‍රාප්තික ආණ්ඩුවකින් කරන එක වැරදි කියලා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා කියපු එක අපි පිළිගන්නවා. මම ඒ නිසා ආණ්ඩු පක්ෂයේ අපේ මිත්‍රවරුන්ට කියන්නේ මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාට අහුන්ගම් දෙන්න. අපිට අහුන්ගම් දුන්නේ නැතුවට කමක් නැහැ. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා මේ රටේ ජනතාවගේ ආදරණීය නායකයෙක්. එතුමාට අහුන්ගම් දෙන්න යුතුයකමක් ආණ්ඩු පක්ෂය තමුන් වහන්සේලාට තියනවා කියන එක අපි ඉතාම පැහැදිලිව කියනවා. අපිට ඇහුම්කන් නුදුන්නට අපි මේක 2022 ජූලි මාසෙ ඉඳලා කියමින් ආවා. අපිට ඇහුම්කන් දෙන්න එපා. හැබැයි මහින්ද මාත්‍යාට ඇහුම්කන් දෙන්න පොහොට්ටුවෙන් පත් වෙච්ච තමුන් වහන්සේලාට වගකීමක් යුතුකමක් තියනවායි කියන එක අපි පැහැදිලිව කියනවා. ඒ නිසා මේ රටේ ඡන්දයක් අභිමුඛයේ තියාගෙන තමන්ගේ ෆිස්කල් ඉකොනොමික් පොලිසියක නීතියක් බවට පත් කරන්න කැබිනට් එක එකඟ වෙන එක වැරදියි කියලා මම ඉතාම පැහැදිලිව ප්‍රකාශ කරමින්, විශේෂයෙන්ම මේ වෙලාවේදී මේ පලස්තීන ජනතාවගේ විමුක්තිය තල දෙක තියෙන්නේ. එක පැත්තකින් මේ ගාසා තීරේ ගැටම අඩු අවම කරගෙන එතනින් එළියට යන්න ඕන. ඒ වගේම රටවල් දෙක විසඳුමට ඊශ්‍රායලයේ සහ පලස්තීනයේ එකතු එකග වෙන්න ඕන. මෙන්න මේ ප්‍රශ්නය දීර්ඝකාලීන ඉදිරියට ඇදෙන සටන. ඒකෙදි ශ්‍රී ලංකාව විදියට අපි ඒ රටේ අහිංසක පලස්තීන ජනතාවගේ අයිතිය වෙනුවෙන් පෙරී ඉන්න බව ප්‍රකාශ කරමින් මගේ වචන ස්වල්පෙන් නිමා ගන්න බොහොම ස්තුතියි.
ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. මීළඟට ගරු ඉම්රාන් මවරු මන්ත්‍රීතුමාගේ කාලය ගරු මුජිබ රහමාන් මන්ත්‍රීතුමාට දෙනවා. ඔබතුමාට මිනිත්තු 8ක කාලයක් තියෙනවා.
බොහොම ස්තුතියි සභාපතිතුමනි. විශේෂයෙන්ම අද පලස්තීනය සම්බන්ධ ගෙනාපු යෝජනාව සම්බන්ධයෙන් කතා කිරීමට අවස්ථාව ලබා දීම ගැන ස්තුතිවන්ත වෙනවා. ගරු සභාපතිතුමනි, අපි සියලු දෙනාම දන්නවා අද වෙනකොට පලස්තීන ජනතාව ඉතාම ඛේදනීය තත්ත්වයකට පත් වෙලා තිබෙනවා. අද මූලයේ මුළු ලෝකයේ පුරාම ජනතාවගේ සහයෝගය, එවැගේම අඳෝනාව, ඒ සියලු දේවල් පලස්තීනයේ ජනතාවට යොමු වෙලා තිබෙනවා. අවාසනාවකට අපිට මේ 21 වෙනි ශතවර්ෂයේ අපි මිනිසයන් හැටියට අපි කල්පනා කරනකොට අපිට පේනවා අද මුළු ලෝකේ නිහඬව බලාගෙන ඉන්නවා. මහබලවතුන් කියන අය නිහඬව බලාගෙන ඉන්නවා. ලෝකයේ එක තැනක සම්පූර්ණ අමානුෂික මනුෂ්‍ය ඝාතනයන්, ඒකේ වයස් ભેදයක් නැතුව ඒකේ සියලුම ඉන්න ඒ ජන කොටස් වලට සිද්ධ වෙමින් පවතින එක අපි සියලු දෙනාම දකිනවා. මේකේ කෙලවරක් නැහැයි කියන එකත් අද අපිට පේන්න තිබෙනවා. මේ ඝාතන දිහා අද බටහිර රටවල් වල ඉන්න ජනතාව, එවැගේම ලෝකයේ බලවත් රටවල ඉන්න ජනතාව පවා අද පාරවල් වලට ඇවිල්ලා තමන්ගේ ආණ්ඩුව වලට බලපෑම් කරන්න පුළුවන් තත්ත්වයක් අද උදා වෙලා තිබෙනවා. අද ඇමරිකාව ප්‍රමුඛ බටහිර රටවල් ඊශ්‍රායලයේ ආරක්ෂකයා හැටියට ක්‍රියා කිරීම නිසාම අද ඒ රටවල් වල ඉන්න ජනතාව පාරවල් වලට ඇවිල්ලා තමන්ගේ බදු මුදල් යුද්ධයේ වෙනුවෙන් වියදම් කිරීමට එරෙහිව, තමන්ගේ බදු මුදල් පලස්තීන ජාතිකයන් ඝාතනය කිරීමට එරෙහිව අද ඔවුන් විශාල හඬක් ඔවුන්ගේ රටවල් වල අද ඔවුන් විශාල හඬක් නගලා තිබෙනවා. ඒ හින්දාම අද යම් ප්‍රමාණයකට ලෝකයේ තුල යම් බලපෑමක් අද වෙනකොට ඊශ්‍රායල් රාජ්‍ය වෙත එල්ල වෙමින් පවතිනවා. අපි දන්නවා ඔවුන්ට උදව් කරන ඇමරිකාව ප්‍රමුඛ බටහිර රටවල් පවා අද යම් කිසි ආකාරයේ තිගැස්සීමකට අද ලක් වෙලා තිබෙනවා. මොකද මානුෂික මේ මනුෂ්‍ය ඉතිහාසය තුළ ඉතාම ඛේදජනකීය තත්ත්වයක් අද වෙනකොට ලෝකේ උදා වෙලා තිබෙනවා මේ පලස්තීන ජනතාවට. ඒ හින්දා ගරු සභාපතිතුමනි, මම හිතනවා ශ්‍රී ලංකාව හැටියට අපි 1948 ඉඳන් අපේ රටේ තිබුණා පලස්තීනයේ වෙනුවෙන් අපි සහයෝගය දෙන ප්‍රතිපත්තියක්. මොන රාජ්‍ය නායකයා මේ රටේ බලයේ හිටියත් ඒ හැම රාජ්‍ය නායකවරුම පලස්තීනයේ සඳහා වූ තමන්ගේ කැපවීම, ඒ පලස්තීනයේ ජනතාවගේ අරගලයට සහයෝගය ලබා දීපු ඉතිහාසයක් අපිට තිබෙනවා. ඒක අපි මෑත ඉතිහාසයේදී අපි බැලුවොත් ආර් ප්‍රේමදාස මැතිතුමා ජනාධිපති වෙලා ඉන්න කාලේ එතුමාට හැකියාව ලැබුණා ඊශ්‍රායලයේ මේ ලංකාවේ තිබුණු කාර්යාලයේ වසා දාලා ඊශ්‍රායල් කාර්යාලය ඒ හිටපු අය පිටමන් කරන්න. ඒ වගේම අපි දේශපාලනික වශයෙන් අපි වෙනස්කම් තිබුණත් මහින්ද රාජපක්ෂ හිටපු ජනාධිපතිවරයාත් පලස්තීනය වෙනුවෙන් එතුමාත් දිගටම ඒ ප්‍රතිපත්තිය විතරක් නෙමෙයි එතුමා පලස්තීනය වෙනුවෙන් විශාල හඬක් නැබුවයි කියන එකත් අපි දන්නවා. අපි එතුමාගේ අභ්‍යන්තර අපේ දේශීය වශයෙන් තිබුණ ඒ දේශපාලන අදහස් වලට අපි එකඟ නැවුණත් එතුමා පලස්තීනය වෙනුවෙන් පෙනී හිටපු ගැන අපි කතා කරන්න වෙනවා, අපිට කියන්න වෙනවා. ඒ හින්දා අපි අද ශ්‍රී ලංකාව හැටියට මම කියන්න කැමති අද අපේ ආණ්ඩුවට මීට වඩා යම් දෙයක් කරන්න පුළුවන්. දැන් අපි දන්නවා ජනාධිපතිතුමා පලස්තීනයේ ඉන්න ජනතාව වෙනුවෙන් අරමුදලක් එකතු කරනවායි කියලා එතුමා අරමුදලක් එකතු කරනවා. එතුමා අරමුදල එකතු කරලා ඉවර වෙනකොට සමහර විට පලස්තීනයේ ළමයි ඉන්න එකක් නැහැ. එහෙ කියලා ඉස්කෝලවල් හදන්න. පලස්තීනයේ ජනතාව ඉන්නේ ඒකුත් නැහැ. අන්තිමට හිස් භූමියක් විතරයි ඉතුරු වෙන්නේ. ඒ හින්දා අපි ජනාධිපතිතුමාට කියනවා මුදල් එකතු කිරීමට වඩා අද වැදගත් වෙලා තිබෙනවා ඊශ්‍රායලයට බලපෑමක් කරන්න පුළුවන් දේවල් කරන්න. ඒ බලපෑමක් කරන්න පුළුවන් දේවල් තිබෙනවා. අපි දන්නවා අද සමහර රටවල් අපේ යහපැත්තේ තිබෙන මාලදිවයින අද වෙනකොට ඊශ්‍රායල් ජාතිකයන් මාලදිවයිනේට පැමිණෙන එක නවත්තලා තිබෙනවා. ඒ වගේම අද හොඟාක් බටහිර රටවල් ඊශ්‍රායලයත් එක්ක තිබෙන සම්බන්ධතාවයන් ඔවුන් අඩු කරගෙන තිබෙනවා. තුර්කිය වගේ රටවල් සියලුම වෙළඳ ගනුදෙනු ඔවුන් අඩු කරගෙන තිබෙනවා. ඔවුන් නවත්තලා තිබෙනවා. ඒ හින්දා අපිටත් කරන්න පුළුවන් දේවල් තිබෙනවා අපි රටක් හැටියට. ඒ හින්දා අපි ජනාධිපතිතුමාට යෝජනා කරනවා වහාම ශ්‍රී ලාංකිකයන් හැටියට අද ඊශ්‍රායලයට යවන්නේ පලස්තීන ජනතාවන් ඒ තමන්ගේ රැකියාවල් කරලා ඒ රැකියාවල් අද වෙනකොට ඊශ්‍රායල් ආණ්ඩුව නවත්තලා තිබෙනවා. ඒ නවත්වපු අයව තමයි ශ්‍රී ලාංකිකයන් හැටියට ඊශ්‍රායලයට ගෙන්නගන්නේ. අපි ආණ්ඩුවට කියනවා ජනාධිපතිතුමාට කියනවා ඇයි අපි මේ ඊශ්‍රායලයට බලපෑමක් හැටියට ඒ තියෙන දේ මේ ලංකාවෙන් යන අපේ ශ්‍රී ලාංකිකයන් නවත්ත ගන්න. අද ලෝකයාම අද ඊශ්‍රායලයත් එක්ක ගනුදෙනු කරන එක අද නවත්තගෙන යන වෙලාවේ අපි යම් බලපෑමක් කරන්න පුළුවන් අපිට ඊශ්‍රායලයට. ඒ වගේම තමයි ගරු සභාපතිතුමනි අපි දන්නවා ඊළඟට අපේ ආණ්ඩුව මෑතකදී ඊශ්‍රායලයේ තවත් කන්සල්ටි කාර්යාලයක් පටන් ගත්තා. ඒක තුල අර ලංකාවට එන ඊශ්‍රායල් ජාතිකයන්ගේ ප්‍රමාණය වැඩි කරන්න තමයි ඒ කාර්යාලය පටන් ගත්තේ. ඇයි ඒ කාර්යාලය පටන් ගත්තේ? ඒව නවත්තන්න පුළුවන්. ඒව නවත්තන්න නැතුව ජනාධිපතිතුමා එක පැත්තකින් පලස්තීනයට මුදල් එකතු කරනවා, අනිත් පැත්තෙන් ඊශ්‍රායල් ජාතිකයන් ලංකාවට ගෙන්නපන්න වීසා නිකුත් කිරීමේ කාර්යාල ඒ ආරම්භ කරලා තිබෙනවා. ඉතින් මේක දෙබිඩි පිළිපදක්. මේක නෙමේ අපේ රටේ රාජ්‍යතාන්ත්‍රික නායකයෝ පහුගිය කාලෙම අපේ රටේ විදේශ ප්‍රතිපත්තිය වුණේ. මේක නෙමේ ආර් ප්‍රේමදාස මැතිතුමාගේ විදේශ ප්‍රතිපත්තිය. මේක නෙමේ මහින්ද රාජපක්ෂ හිටපු ජනාධිපතිවරයාගේ පලස්තීන සම්බන්ධව විදේශ ප්‍රතිපත්තිය. එහෙම නමුත් අද තමුන්නාන්සලාගේ ආණ්ඩුවෙන් තමුන්නාන්සලාගෙන් ඡන්දයෙන් බලයට පත් වෙච්ච රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාගේ
විදේශ කාලයක් තියෙන මැතිතුමා. තව මිනිත්තු දෙකක කාලයක් තියෙනවා.
විදේශ ප්‍රතිපත්තිය දිහා අපිට බලනකොට ඒක නොබෙදි ප්‍රතිපත්තියක් නෑ. ඒක තියෙනවා දෙබිඩි ප්‍රතිපත්තියක්. දැන් අපි දැක්කා ඉරාන ජනාධිපතිතුමා ආවා මහා පිළිගැනීමක් කරා. ඉරාන ජනාධිපතිතුමාගේ පිළිගැනීම කරාට පස්සේ එතුමාව ගෙනල්ලා එතුමාට රාත්‍රී භෝජන සංග්‍රහය දීලා එතුමා ගුවන්තොටුපලේ රට ගියාට පස්සේ අනිත් දවස් උදේ ගෝල් ෆේස් එකේ අවුරුදු උත්සවයට මේ ඉන්න ඇමරිකන් තානාපති ජුලී චෑන්ව ගෙනල්ලා උන්චිල්ලාවේ එයාව වාඩි කරවලා උන්චිලි චිලි චිල්ල මලේ කියලා ජනාධිපතිතුමා එයාව තල්ලු කරනවා. ඕකද විදේශ ප්‍රතිපත්තිය? ඉරානයේ ජනාධිපතිතුමා දැක්ක ගමන් කියනවා අපි පලස්තීනයේ කියලා. එයා ගිය ගමන් ජුලී චෑන්ව ගේනවා ගෝල් ෆේස් එකට ගෙනල්ලා අර උන්චිල්ලාවේ වාඩි කරවලා උන්චිලි චිලි චිල්ල මලේ කියලා එයාව පද්දලා කියලා නෑ මම ඉන්නේ ඔයගලත් එක්ක කියලා. ඊළඟට රතු මූදට නැව් යවනවා. රතු මූදට මොකටද නැව් යව්වේ? අර ඊශ්‍රායලයේ නැව් වලට ගහන්න හූති කැරලිකරුවෝ ඊශ්‍රායලයට සහයෝගය දෙන අයට තමන්ගේ විරෝධය පහන්න පලස්තීන ජනතාව වෙනුවෙන් ඔවුන්ගේ අරගලයේ දියත් කරලා තියෙනවා. කොර ඇමරිකාව ප්‍රමුඛ බටහිර රටවල් ඒකට ප්‍රහාර එල්ල කරන්න නැව් යව්වම අපේ ජනාධිපතිතුමාත් දැන් හූති කැරලිකරුවන්ට ගහන රතු මූදට නැව් යව්වා. එහෙට නැව් යවනවා. මේ ඉන්දියාවේ ඉඳන් යාපනයට තියෙන මූදකරේ තියෙන අපේ මූදු සීමාවට ඇතුළත් වෙන ඇතුළට ඇවිල්ලා අපේ මේ මූදු සීනාවේ තියෙන බාලු ටික අල්ලන් යනවා ඉන්දියානු මේ දීවරයෝ ටික. ඒක නවත්ත ගන්න බෑ.
කාලය අවසන්.
දැන් ඒක නවත්ත ගන්න කිසිදු ආකාරයේ ක්‍රියාමාර්ග නැහැ. නමුත් මෙහි ඉඳන් හැතක්ම දාස් ගානක රතු මූදට නැව් යවන්න ජනාධිපතිතුමා උනන්දු වෙනවා. ඒ හින්දා තමයි අපි ජනාධිපතිතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා මේ දෙබිඩි පිළිවෙත අතාරින්න. මේ දෙබිඩි පිළිවෙත අතාරලා අපි නොබැඳි රටක් හැටියට අපි කාලයක් තිස්සේ පලස්තීන ජනතාවගේ අරගලයට අපි සහයෝගය දීපු රටක් හැටියට ඒ අදහසේ ඉඳගෙන වැඩ කරන්න කියලා අපි ජනාධිපතිතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි ගරු මන්තුමා.